أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்ஷா அல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு கிதாப் அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, கிதாபுல் ஃபிதன், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதுதான் மார்க்கம் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தையும், கிதாபுல் ஃபிதன் குழப்பங்கள் பற்றிய பாடத்தையும் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றும் இதை தொடர்ந்து பல அமர்வுகளிலும் கிதாபு தௌஹீத் என்ற பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். ஸஹீஹுல் புகாரியுடைய சிறப்பை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் இறக்கியபடி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த அந்த போதனையின்படி பின்பற்றக்கூடிய எல்லா முஸ்லிம்களும், அரபுகளிலிருந்து அஜமிகள் வரை எல்லா காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள், அவர்களில் அறிஞர்கள், பொதுமக்கள் உட்பட அனைவரும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய ஆதாரங்களில் ஸஹீஹுல் புகாரியை ஏற்றிருக்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய அத்தனை ஹதீஸுகளும் உண்மையானவை, நம்பத்தகுந்தவை, அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை என்று சான்று வழங்கியிருக்கிறார்கள். அதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக, ஈமானாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் நூலில் இனி ஒருவர் வந்து இந்த ஹதீஸுகளை தரம் பிரிக்கவோ மறு ஆய்வு செய்வதற்கோ எந்த விதமான வழியும் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. காரணம், சிலர் சொல்லலாம் இது ஒரே ஒரு அறிஞர் ஆய்வு செய்து அவர் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து தொகுத்த ஹதீஸ் என்பதாக சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே, ஒரு மனிதர் இதை தொகுத்திருந்தாலும் தொகுக்கப்பட்டது சரியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பல லட்ச உலமாக்கள் இதற்கு சான்று வழங்கியிருக்கிறார்கள். புரியுதுங்களா? தொகுத்தது ஒருவராக இருந்தாலும் தொகுக்கப்பட்ட விதமும், தொகுக்கப்பட்ட முறையும், தொகுக்கப்பட்டுள்ள விஷயங்களும் உண்மையானவை என்று அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களிலிருந்து அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் வரை அனைவரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தால், இனி யாராவது வந்து புகாரியிலே குழப்பம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, மறு ஆய்வு செய்ய வேண்டும், நாம் நமது சிந்தனையை இதிலே ஈடுபடுத்த வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் சொல்பவருடைய சிந்தனையில் தான் கோளாறு இருக்கிறது, சொல்பவரிடத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது, சொல்பவர் தான் சந்தேகத்திற்குரியவராக இருப்பாரே தவிர இந்த ஸஹீஹுல் புகாரியிலே சந்தேகங்கள் வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாதபடி அல்ஹம்துலில்லாஹ் அறிஞர்கள் இதை ஆய்வு செய்து தரம் பிரித்து முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்கு நான் இந்த ஒரு முன்னுரையை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொன்னேன் என்றால், இப்போது நாம் படிக்க இருக்கின்ற பாடம் அவ்வளவு முக்கியமான பாடம். இந்த பாடத்தின் தலைப்பு என்ன? கிதாபு தௌஹீத். தௌஹீத் என்ற பெயரை அல்ஹம்துலில்லாஹ் உங்களிலே கேட்காதவர்கள் இருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த தௌஹீத் என்ற பெயர் தவறான அர்த்தத்தில் உங்களில் பலருக்கு கிடைத்திருக்கலாம். எந்த அர்த்தத்தின் அடிப்படையில் இப்போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் பார்க்க இருக்கின்றோமோ, அல்லது தௌஹீத் என்பது குர்ஆன் சுன்னாவுடைய உலமாக்களிடத்தில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டதோ அந்த அர்த்தத்தில் தான் நாமும் இன்று பயன்படுத்துகிறோமா என்பதை இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்கு இடையிலே நீங்கள் அறிந்து கொண்டே வருவீர்கள். சரியா? இன்று சில உலமாக்கள், அதாவது உலமாக்கள் என்ற பெயருள்ளவர்கள் பேசும்போது தௌஹீதுங்கிற பெயரை இவங்களா புதுசா ஏற்படுத்திக்கிட்டது, அப்படிதான் உங்களுக்கு கிடையவே கிடையாது என்பதாக சிலர் பேசியதாக கேள்விப்படுகிறோம். அப்ப அவங்க சொன்னபடி பார்த்தால் இப்ப இமாம் புகாரி எல்லாம் புதுசா வந்தவங்களா கிதாபு தௌஹீதுன்னு பேர் வச்சு அவங்க ஒரு கிதாபையே சஹீஹுல் புகாரியில எழுதுறதுக்கு, அல்லது சஹீஹுல் புகாரியை நம்ம போட்ட எடிஷன்ல தான் நம்ம ஏதோ சேர்த்துக்கிட்டோம், இல்லையே. கிதாபு தௌஹீத் என்ற இந்த தௌஹீதுடைய பெயர் எங்க இருக்கிறது? இமாம் புகாரியுடைய சஹீஹ் கிரந்தத்திலே, அதுவும் இறுதி பாடமாக எதை கொண்டு நூலை முடிக்கிறார்களோ இதோடு முடிந்து விடுகிறது. வஹி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று ஆரம்பிக்கிற இமாம் புகாரி, இறை நம்பிக்கை என்ற பாடத்தை இரண்டாவதாக வைக்கின்ற இமாம் புகாரி, பிறகு இல்ம் என்ற பாடத்தை மூன்றாவதாக வைக்கிற இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இந்த சஹீஹ் கிரந்தத்தை எதை கொண்டு முடிக்கிறார்கள்? எதை கொண்டு? கிதாபு தௌஹீத், தௌஹீத் என்ற பாடத்தை கொண்டு முடிக்கிறார்கள். அதற்கு முந்தைய பாடம் தான் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல், அதற்கு அடுத்தது இந்த பாடம். இந்த பாடத்தோடு நூல் நிறைவுறுகிறது. ஏன் முடிக்கும் போது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறார்கள் என்றால், பல குழப்பங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சில அறிவியலர்களால் கல்வி ஞானத்தை அடிப்படையாக தெரியாதவர்களின் மூலமாக ஏற்பட்டதல்லவா? அவர்களின் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்களில் மிக முக்கியமான குழப்பம் இந்த தௌஹீதுடைய விஷயத்தில் ஏற்பட்டது. நிறைய குழப்பம் செய்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில், குழப்பமே இல்லாத மிக தெளிவான, எப்படி பகலின் நடு பகுதியிலே நடு உச்சி பகலிலே சூரியன் எப்படி தெள்ள தெளிவாக தெரியுமோ அப்படிப்பட்ட ஒரு பகலை போன்ற அதைவிட தெளிவான ஒரு மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்க, அதிலே தனது அறிவை புகுத்திய காரணத்தால் அல்லது தனது மத இச்சையை புகுத்திய காரணத்தால் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். இங்கே நான் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகிறேன், நீங்கள் இதை தெளிவாக உங்களுடைய கல்விலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் மார்க்க ஆதாரங்களை புரிவதிலே ஒரு காலம் தவறிழைக்க மாட்டீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஒன்று என்ன? மார்க்க ஆதாரங்களை அணுகும்போது ஈமானை கொண்டு அணுகுங்கள், அறிவை கொண்டு அணுகாதீர்கள். அல்லாஹ் சொன்னது, நபி சொன்னது, அதை ஈமான் கொண்டு நீங்கள் அணுகுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை வழித்தவர விடமாட்டான். இரண்டாவது, அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி இதை நமக்கு போதிக்க விரும்பினார்கள் என்ற கண்ணோட்டத்தில் அணுகுங்கள், மன இச்சைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். தனது நப்சு ஒன்றை விரும்புகிறது, இதுதான் எனக்கு பிடித்தமானது, இந்த கலாச்சாரத்தில் தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்ற அந்த கண்ணாடியை கொண்டு குர்ஆன் ஹதீஸை பார்த்தாலும் அங்கே நேர்வழி இருக்காது, வழிகேடுதான் முடிவாக இருக்கும். அப்ப ஒன்று, ஈமானை கொண்டு குர்ஆன் ஹதீஸை அணுக வேண்டும். இரண்டாவது, இரண்டாவது என்ன? அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தை கொண்டு பார்க்க வேண்டும். அப்ப அறிவை கொண்டு அணுகக்கூடாது, மன இச்சையை கொண்டு அணுகக்கூடாது. அப்ப வழிகட்ட கூட்டத்தார்கள் யாரெல்லாம் வழிகட்டார்களோ அவர்களுடைய வழிகேட்டின் அந்த வாசல்களை பார்த்தால் ஒன்று அவர்கள் அறிவை கொண்டு அணுகி இருப்பார்கள், அறிவை கொண்டு அணுகி இருப்பார்கள். அல்லாஹ் சொன்னதை, நபி சொன்னதை மனிதன் தன்னுடைய அறிவுடைய தராசிலே போட்டு நிறுத்தி பார்க்கலாமா? இப்ப நீங்கள் சொன்னதை நான் நிறுத்தி பார்க்கலாம், நான் சொல்வதை நீங்கள் நிறுத்தி பார்க்கலாம். ஆனால் அறிவையே படைத்த அல்லாஹ் சொல்வதை, அறிவையே படைத்த அல்லாஹ் சொல்வதை முற்றிலுமாக ஞானத்தால் நிரப்பப்பட்டு அது தெளிவான முறையிலே போதிக்கப்பட்டு அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு நபி சொன்னதை அறிவார் சிந்தித்து பார்த்தார். அப்ப அறிவு என்பது நாம் பேசுவதை நீங்கள் பேசுவதை நிறுத்தி பார்ப்பதற்கே தவிர எதற்கு அல்ல, சொல்லிட்டே வாங்க, எதற்கல்ல? அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொன்னதை நிறுத்தி பார்ப்பதற்கல்ல. ஒன்றா? இரண்டாவது, அறிவு என்பது எதற்காக? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதற்கு மாற்றமாக யாராவது சொல்கிறார்களா என்று சோதித்து பார்ப்பதற்காக அறிவு. எதற்காக அறிவு? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதற்கு மாற்றமாக யாராவது சொன்னால் அதை அடையாளம் கண்டு அதிலிருந்து விலகிக் கொள்வதற்காக அறிவே தவிர எதற்கு அல்ல. அல்லாஹ் சொன்னதிலேயும் தப்பு இருக்குமோ? ரசூல் சொன்னதிலேயும் சந்தேகம் இருக்குமோ? அல்லாஹ் சொன்னதையும் நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து நமக்கு புரிய மாதிரி விளங்கணுமோ? ரசூல் சொன்ன மாதிரி விளங்கக்கூடாதோ என்று சிந்திப்பதற்கு அல்ல. அப்ப இந்த அடிப்படைக்கு வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அவரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் அஸ்ஸலாத் அல் முஸ்தகீம், அந்த பாதையின் ஆரம்பத்திலே அவர் நின்று நடக்க ஆரம்பித்தால் அதனுடைய இறுதி இன்ஷா அல்லாஹ் சொர்க்கமாக இருக்கும். அந்த பாதையில் முடிவு சொர்க்கமாக இருக்கும். ஷைத்தான் அவரை வலது புறமாகவோ இடது புறமாகவோ எந்த புறத்திலிருந்தும் வழிகெடுத்து விட முடியாது, நேராக அவர் சென்று கொண்டே இருப்பார். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆதாரங்களை அணுகுவதிலே மக்கள் எப்போது அந்த ஆதாரங்களில் அறிவை புகுத்தினார்களோ, ஆதாரங்களில் அறிவை புகுத்தினார்களோ, அந்த அறிவு சொல்லக்கூடிய தர்க்கங்கள் குதர்க்கங்கள் சந்தேகங்களுக்கு ஏற்ப ஆதாரங்களை வளைக்க ஆரம்பித்தார்களோ, ஆதாரங்களை திணிக்க ஆரம்பித்தார்களோ, ஆதாரங்களுக்கு மாற்று பொருள் கூற ஆரம்பித்தார்களோ, எந்த பொருளை கொண்டு ஆதாரம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அறியப்பட்டதோ, சஹாபாக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது புரிந்து கொண்டார்களோ அந்த அர்த்தத்திலிருந்து மாற்ற ஆரம்பித்தார்களோ அப்போது குழப்பத்திற்கு ஆளானார்கள். பிறகு மன இச்சைகள் ஷஹவாத், பொருளாசை, பெண்ணாசை, பதவியின் ஆசை என்று துன்யாவுடைய ஆசை உள்ளத்திலே வந்து அதற்கு பிறகு குர்ஆன் ஹதீஸை படிக்க ஆரம்பித்தார்களோ பரப்ப ஆரம்பித்தார்களோ, எப்போது மன இச்சைக்கு மாற்றமாக குர்ஆன் ஹதீஸ் அமைகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் ஆதாரங்களை திணிக்க ஆரம்பித்தார்கள். பலவீனமான பொய்யான ஹதீஸுகளை உள்ளே கொண்டு வந்தார்கள், பலமான சஹீஹான ஹதீஸுகளுக்கு மாற்று கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். புரியுதா? எப்ப பலவீனமான பொய்யான ஹதீஸ் மார்க்கத்திற்குள் வருகிறது? மனஇச்சை வரும்போது. பிதஅத் என்பது மனஇச்சையினுடைய ஒட்டுமொத்த உருவம். புரியுதா இல்லையா? பிதஅத் என்பது அனாஷா. இது எங்கிருந்து உருவானது? மனஇச்சையிலிருந்து உருவானது. அப்ப எப்போது இந்த பிதஅத்துகள் மனஇச்சையின் அடிப்படையிலே உருவானதோ, எப்போது இந்த மனஇச்சையின் அடிப்படையிலே பிதஅத்துகள் உருவானதோ, அப்போது மனிதன் பலவீனமான ஹதீசுகளை பொய்யான ஹதீசுகளை உள்ளே கொண்டு வருகிறார்கள், அதன் பக்கம் செல்கிறார்கள். எனவேதான் நீங்க பாருங்க, இது உங்களுக்கு ஒரு அளவுகோல், அதாவது அதிகப்படியா இந்த பாடம் ஃபுல்லா உங்களுக்கு அளவுகோலாக தான் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். யாராவது நன்கு மனப்பாடம் செய்து கொண்டாலோ அல்லது எழுதி வைத்துக் கொண்டாலோ அவர்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பிதாத்துவாதிகளை இப்போது நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவர்களுடைய ஒட்டுமொத்த அத்தனை பிதாத்துகளுக்கும் ஆதாரம் ஒன்று பலவீனமான ஹதீஸாக இருக்கும், இல்லை என்றால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கும். அவர்களால் ஒரு சஹீஹான ஹதீஸை கூட கொண்டு வர முடியாது. அப்ப சஹீஹான ஹதீஸுகளின்படி ஒரு மனிதன் அமல் செய்து கொண்டே செல்வானேயானால் அவர் நிச்சயமாக நேரான அந்த பாதையில் நிலையாக இருந்து கொண்டே இருப்பான். புரியல. ஆனால் எப்போது சஹீஹான ஹதீஸுகளை விட்டுவிட்டு அவன் பலவீனமான பொய்யான ஹதீஸுகளின் பக்கம் செல்வான் என்றால் அவன் மன இச்சையை கொண்டு ஏதோ மார்க்கத்தில் விளையாட நினைக்கிறான், ஏதோ மார்க்கத்திலே பொய்யான சடங்குகளை உள்ளே நுழைக்க பார்க்கிறான். எனவேதான் அவன் பலவீனமான பொய்யான ஹதீஸுகளின் பக்கம் செல்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த தௌஹீத் என்ற இந்த பாடம் இருக்கிறது, மக்கள் இந்த தௌஹீதுடைய விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். ஏன் அந்த குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள்? ஒன்று, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவின் அடிப்படையிலே லாஜிக்கின் அடிப்படையிலே அவர்கள் ஆதாரங்களை அணுக ஆரம்பித்தார்கள், ஈமானின் அடிப்படையிலே அல்ல. இரண்டாவது, மனஇச்சையின் அடிப்படையிலே இந்த தௌஹீதை அணுகினார்கள், அப்போதும் அவர்கள் வழிகட்டார்கள், குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். இப்ப நம்ம பாடத்துக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசியா சொன்னவர்கள் தௌஹீதுடைய பாடத்திலும் புரியுதா மொத்தம் பொதுவா சொல்லிக்கணும். இப்ப நம்ம பாடத்துக்குள்ளார போறோம் சொல்லி சொன்னோமா இல்லையா, தௌஹீதுடைய பாடத்திலும் எதிரே கருத்து வேற்றுமையோ வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயம் இது. அந்த தௌஹீதுடைய பாடத்திலும் ஒன்று, அறிவை முன்னிறுத்தி ஆதாரங்களை அணுகிய காரணத்தினாலும், லாஜிக்கை முன்னிறுத்தி ஆதாரங்களை அணுகிய காரணத்தினாலும், இரண்டாவது மனஇச்சையின் அடிப்படையிலே ஆதாரங்களை அணுகிய காரணத்தினாலும் இந்த தௌஹீதுடைய விஷயங்களிலும் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். இப்ப புரிஞ்சிருக்கீங்களா? பொதுவா மார்க்கத்துல எந்தெந்த அடிப்படைகள்ல குழப்பங்களை ஏற்படுத்தினாங்களோ அதே போலதான் இந்த தௌஹீதுடைய விஷயங்கள்லையும் இந்த ரெண்டு காரணத்தினால மக்களை குழப்பினார்கள், அவர்களும் குழப்பினார்கள். ஒன்று என்ன, ஈமானை விட்டுவிட்டு அகல் லாஜிக் அந்த அடிப்படையிலே போனார்கள். இன்றும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. அங்கங்க நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டு வருவோம். அதே போல மனஇச்சை தனது மன விருப்பத்திற்கு ஏற்ப. அப்ப அதனாலதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய இந்த சஹீஹ் நூலிலே வழிகட்ட குரூப்புகள், வழிகட்ட ஜமாத்துகளுக்கு மறுப்பு சொல்வதற்கென்று தனித்தனி பாடங்களை அவர்கள் அமைத்தார்கள். அந்த அடிப்படையிலே தௌஹீதுடைய விஷயத்திலே வழிகட்டவர்களுக்கு மறுப்பு சொல்வதற்காகவே இந்த பாடத்தை அமைத்து இந்த பாடத்தை இறுதியாகவும் அமைத்தார்கள். காரணம் என்னவென்றால், அமல்களுடைய விஷயத்திலே ஒரு மூமின் பலவீனமாக ஆகிவிட்டாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூமினுக்கு கொடுக்கப்படுகிற சோதனைகளை கொண்டு அவருடைய நன்மைகளை உயர்த்தி வைத்திருப்பான். சரியா? அமல்களிலே ஏற்படக்கூடிய பலவீனங்கள், ஃபர்ளுகள் சரியா இருக்கு, நஃபில்கள்ல சுன்னத்துகள்ல வேற வேற விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பலவீனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூமினுக்கு கொடுக்கப்படுகிற சோதனைகளை கொண்டு அல்லாஹ் நிவர்த்தி செய்து வைத்திருப்பான். ஆனால் சகோதரர்களே, ஈமானிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டால், ஈமானிலே வழிகேடு ஏற்பட்டு விட்டால் எதை கொண்டும் நிவர்த்தி செய்ய முடியாது, எதை கொண்டும் நிறைவு செய்ய முடியாது. அப்படியே மார்க்கத்தை விட்டு விலகி விடுவார்கள். ஆகவேதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்ற அந்த நேர்வழி பெற்ற நம்பிக்கைக்குரிய அந்த மக்களை தவிர யாரெல்லாம் எப்படியெல்லாம் வழிகட்டார்கள், வழி தவறினார்கள் என்பதை இந்த பாடம் முழுக்க அவர்கள் சொல்லிக் கொண்டே வருவார்கள் ஹதீஸுகளின் வாயிலாக. புரியுதுங்களா? அப்ப இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போதே இமாம் அவர்கள் எப்படி ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், கிதாபு தௌஹீத் வர்ரத் அலல் ஜஹ்மியா. தௌஹீதுடைய பாடம் இன்னும் ஜஹ்மியா என்ற கூட்டத்திற்கு மறுப்புடைய பாடம். அப்ப ஜஹ்மியா என்ற ஒரு வழிகட்ட கூட்டத்தார்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு மறுப்பும் இங்கே சொல்லப்படும். சரியா? இப்ப உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன், கவனத்தில் வையுங்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஆரம்ப காலத்திலே வழிகேட்டை மார்க்கெட்டிங் செய்த, எப்படி நன்மையை அல்லாஹ் ரசூலும் மார்க்கெட் பண்ண சொன்னா, இவர்கள் எதை மார்க்கெட்டிங் செய்தார்கள்? வழிகேட்டை மார்க்கெட்டிங் செய்தார்கள். அந்த குரூப்புகளிலே முதன்மையான குரூப்பாக ஹவாரிஜ் சொல்லுங்க, அல்லது ஹாரிஜா என்று சொல்லப்படும், ஹாரிஜியா ஹவாரிஜ் என்ற ஒரு குரூப். அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசம் உள்ள முஹ்தஜிலா சொல்லுங்க, ஒன்று ஹாரிஜியா, இரண்டாவது முஹ்தஜிலா என்ற இந்த இரண்டு கூட்டத்தார்கள். இவர்கள் முக்கியமானவர்கள். பிறகு அவர்களுக்கு அடுத்து ஷியா சொல்லுங்க, ராஃபிமா அல்லது ஷியா என்று சொல்லப்படுகிற இந்த மூன்றாவது குரு. நான்காவது கதரியா சொல்லுங்க, கதரியா. ஐந்தாவது முர்ஜியா. இந்த ஐந்து வகையான குரூப்புகள் மக்களுக்கு மத்தியிலே வழிகேட்டை மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்லால் செய்தார்கள், புத்தகங்களால் செய்தார்கள், சமய சந்தர்ப்பம் கிடைத்தால் வாளை கொண்டும் செய்தார்கள். மக்களை பலவந்தப்படுத்தியும் தனது கருத்தை எதிர்ப்பவர்களை கொன்று குவித்தும் அவர்கள் தங்களது கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஹாரிஜியா, முஹ்தஜிலா, ராஃபிதா அல்லது ஷியா, கதரியா, முர்ஜியா. இப்ப நம்ம இந்த பாடத்துல இந்த முர்ஜியா என்ற கூட்டம் எப்படியெல்லாம் மார்க்கத்திலே விளையாடினார்கள் என்பதை நாம் இங்கே அங்கங்கே இமாம் புகாரியுடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் சொல்லிக்கொண்டே வருவோம். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழலாம். சரி ஹந்தரத்து, தௌஹீதுன்னு சொன்னீங்க, அது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆரம்பத்திலேயே சொன்னீங்க தௌஹீதுங்கிற பேரு பல அர்த்தத்தில் நமக்கு கிடைச்சிருக்குது, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி இப்ப புகாரிலிருந்து நம்ம படிக்க போறோம்னு சொல்லிட்டு சரி இன்ட்ரெஸ்டா தான் இருக்குது. ஆனா இந்த ஜஹ்மியாவுக்கு மறுப்புன்னு ஒன்னு சொன்னீங்கல்ல சேர்த்து, இவன் புகாரி தலைப்புல வச்சிருக்கிறதா? அப்படி யாரு இன்னைக்கு ஜஹ்மியா இருக்கிறா? அந்த மறுப்பா நம்ம தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சா யாருக்காவது? கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப கம்மியான பேர் தான் தெரிஞ்சிருப்பீங்க ஜஹ்மியா சொல்லி, ரொம்ப பேரு தெரியாது. ஏன்னா நம்ம புகாரியை படிச்சா தானே, படிச்சா தெரியும். நம்ம படிக்கிறதெல்லாம் வாரம் வாரம் அவ்வளவுதான், அதை படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா எப்படி நமக்கு இது தெரியும் இது தெரியாது. இப்ப ஜஹ்மியா என்றால் யார் என்று சொன்னால், இன்றைய காலத்தில் பெரும்பாலான மக்கள் அறிந்தோ அறியாமலோ அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை நேர்வழிப்படுத்துவார்கள். புரியுதுங்களா? இன்றைய காலத்தில் மஸ்ஜிதுகளில் உள்ள இமாம்கள், மதரசாக்கள், மதரசாக்களில் உள்ள ஆசிரியர்கள் பலர் அறிந்தோ அறியாமோ, பலர் அறியாமையில் இருப்பது உண்மையாக தெரிகிறது. பேச போகும்போது இப்படியா இப்படிதான் இருக்குதா, இமாம் புகாரிக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறாங்களா என்று அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நிலையை பார்த்தால் பலர் அறியாமையிலே அந்த கொள்கையில் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகிவிட்டது என்று சொன்னா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய காலகட்டத்தில் இந்த முர்ஜியாக்களுடைய அந்த ரலவா, அவர்களுடைய அந்த ஆதிக்கம், இன்னைக்கு எப்படி தௌஹீதுங்கிறது ஒட்டுமொத்தமா யாருக்கோ குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியும், அவங்க யாரை டிக்ளேர் பண்றாங்களோ அவங்கதான் தௌஹீதுவாதி, அவங்க ஏற்றுக்காதவங்க எல்லாம் தௌஹீதுவாதி இல்லை என்பதை போன்றோம். அதே போல சலஃபி என்பதெல்லாம் ஒட்டுமொத்தமா யாருக்கோ சொந்த மாதிரியும், அவங்க யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்கதான் சலஃபி இல்லை என்று ஏதோ சேர்மார்க் வச்சிருக்கிற மாதிரி, லைசன்ஸ் வாங்குற மாதிரி அந்த காலத்துல மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் இந்த ஜஹ்மியா கூட்டத்தார்கள். அவர்கள் பொதுமக்களோடு பொதுமக்களாக ஈடுபட்டு குர்ஆன் சுன்னாவின் பெயரிலே பல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டு அதை பரவலாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதிலே பல உலமாக்கள், பல பொதுமக்கள் அறியாமையிலே விழுந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அந்த மக்களுக்கெல்லாம் தெளிவு கொடுத்து உண்மையான தௌஹீத் என்ன, அந்த ஜஹ்மியாக்கள் தௌஹீதில எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்பினார்கள் என்பதை புரிய வைப்பதற்காக கடைசி பாடமாக இதை ஆக்கினார்கள். ஏனென்றால் ஈமானிலே தௌஹீதிலே வழிகேடு என்பதை அல்லாஹ் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். புரியுதா? இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க நன்கு புரிந்து கொண்டதற்கு பிறகு அஹ்லு சுன்னாவுடைய, அதாவது அஹ்லு சுன்னா என்றால் முதலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், சரியா இல்லையா? ஏன் சுன்னாவை போதித்ததியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களிடமிருந்து அவர்கள் சொன்னதை ஆட்சேபிக்காமல் ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் தாபிஈ என்று சொல்கிறோம். எப்படி நபி சொன்னதை ஆட்சேபிக்காமல் ஏற்றுக்கொண்டவர் யார்? சரியா? அல்லாஹ் சொன்னதை ஆட்சேபிக்காமல் நம்பிக்கை கொண்டு அந்த வகையை பின்பற்றி பரப்பியவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஆட்சேபனை செய்வார்களா? செஞ்சா என்ன ஆகும்? உங்களுக்கு முன்னாடியே பல தடவை சொல்லி இருக்கிறோம். ஒரு தடவை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டுட்டாங்க, அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க, யாரெல்லாம் என் குடும்பத்தை நீ பாதுகாக்கிறேன்னு சொன்ன, என் மகனை என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவன் அறியும் போது கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? நூஹே, உனக்கு அறிவில்லாதது என்னிடத்திலே கேட்காதே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயந்து விட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். யா அல்லாஹ், நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், இனி அப்படி கேட்க மாட்டேன். சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், மூத்தானவர்களை எப்படி உயிர்ப்பிப்பாய் என்று நீ எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டாங்க, இப்ராஹிம் அவரது சொல்லி ஈமான் இல்லை உனக்கு அப்படின்னு கேட்டான் அல்லாஹு தஆலா. நிம்மதி பெறுவதற்காக கேட்டேனே தவிர சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் ஆட்சேபிக்க முடியாது. அப்படியே நாம் நபிமார்களுடைய வரலாறுகளிலே பார்க்கிறோம், அல்லாஹ் உடனுக்குடனே திருத்தி விட்டான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் திருத்தி இருக்கிறான். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான், நபியே, அதிகாரம் உமக்கு அறவே கிடையாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் வேதனை செய்வான். நீங்க எதையுமே என் மீது வற்புறுத்த முடியாது, அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். புரியுதுங்களா? அப்ப திரும்ப விஷயத்துக்குள்ளார போவோம். அல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பிக்கை கொள்பவர் யார்? அந்த வகையை ஏற்று வகை யார் மீது இறக்கப்படுகிறதோ அவங்க நபி ரசூல். சரியா? நபிமார்கள் அல்லாஹ் மேல ஆட்சேபிக்க மாட்டார்கள், மலக்குகளும் அப்படித்தான். அந்த நபி சொன்னதை ஆட்சேபிக்காமல் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யார்? அவங்கதான் நபியுடைய தோழர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான் என்றுதான் வருதோ அவங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். யாராவது நபியிடத்தில் கேள்வி கேட்டா கிராஸ் கொஸ்டின், அல்லாஹ் சொல்றான், அத்ரீதுன அன் தஸ்அலு ரசூலகும் கமா சுஇல மூசா, இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்தில் கிராஸ் கொஸ்டின் கேட்ட மாதிரி நீங்க நபியிடத்தில் கிராஸ் கொஸ்டின் கேட்க போறீங்களா? அல்லாஹ் சொல்றான், பயந்து கொள்ளுங்க. ஓமைய தவறு குஃப்ர பில் ஈமான் ஃபக்கத் வல்ல தவா சரி, நம்பிக்கைக்கு பிறகு குஃப்ரை யார் எடுத்துக்கொள்கிறானோ அவன் வழிகட்டு விடுவான். அப்ப கிராஸ் கொஸ்டின் கேட்கறத அல்லாஹ் குஃபுர் என்று சொல்கிறான். குஃபுர் என்று சொல்கிறான். அப்ப எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சும்மா சொல்லல, எதுக்காக வேண்டி சொல்றேன்னு சொன்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்முடைய ஈமான் என்ற அந்த கட்டிடம் தகர்க்கப்பட்டு தகர்க்கப்பட்டு கடைசியில் இப்ப அஸ்திவாரமே அடியோடு தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புரியுதா? நம்முடைய ஈமான், அதாவது பொதுமக்களுடைய ஈமான தௌஹீத் என்ற பிரச்சாரத்தில் அல்லது வேறு சில பிரச்சாரத்தில் தகர்க்கப்பட்டு தகர்க்கப்பட்டு இப்ப எது தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கு? எது? மேல உள்ள கட்டடத்தெல்லாம் இடிச்சாச்சு, இப்ப அஸ்திவாரத்திலேயே நோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப நபியை நம்பிக்கை கொள்வது என்பது நபி உண்மையானவர், அல்லாஹ் சொன்னதை மீறி அவர் எதையும் சொல்ல மாட்டார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அடுத்து சஹாபாக்கள், சஹாபாக்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நபி சொன்னதை அப்படியே கூடுதல் குறைவில்லாமல் நம்பிக்கை கொண்டு ஏற்று அதை அப்படியே ஒப்படைத்தவர்கள் சஹாபாக்கள். இதுதான் குரானை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றா சஹாபாக்களை இப்படித்தாங்க நீங்க ஏற்றுக்கணும். நான் குரானை ஏற்றுப்பான சஹாபாக்களை இந்த அளவுகளில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க குரானையே ஏற்றுக்கல. புரியுது? ஏன் இந்த குரானை பாதுகாத்தவர்களும் அவர்கள் தான். யாரு? சஹாபாக்கள் தான். ஹதீஸை பாதுகாத்தவர்களும் அவர்கள் தான். அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்களிடமிருந்துதான் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அப்ப எடுத்து சொல்லப்பட்ட குர்ஆன் ஹதீஸை பிரிச்சு சஹாபாக்களை தனியா பிரிச்சு இந்த தீனிலே பார்க்க முடியாது. நாம் சஹாபாக்கள் என்று சொல்லும்போது அந்த ஜமாஅத்தை சொல்லுவோம். அதுல யாராவது ஒரு சிலர் தவறு செய்திருக்கலாம், அந்த தவறு திருத்தப்பட்டிருக்கும். மற்ற தோழர்கள் அதை திருத்தி இருப்பார்கள், கண்டித்திருப்பார்கள், அதற்குரிய தண்டனையை கூட கொடுத்திருப்பார்கள். சில சகாபாக்களுடைய தவறின் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹத்தே அடித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த தவறை தவிர மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னதாக அவர்கள் எதையும் இட்டுக்கட்டி சொன்னது கிடையாது, அல்லது அல்லாஹ் ரசூல் சொன்னதை மாற்றி சொன்னது கிடையாது. அப்ப அடுத்து வாருங்க, யாரிடத்துல போறோம்? இந்த தாபியார் சஹாபாக்களிடத்திலிருந்து கல்வி கற்று சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சஹாபாக்களிடத்திலே ஆட்சேபனை செய்யாத நம்பிக்கைக்குரிய மாணவர்கள். இந்த மூன்று விஷயங்களை ரசூலுல்லா, சஹாபாக்கள், தாபியங்கள், ஒரு சில அறிவிப்புகள் தமிழ் தாபியங்களும் இப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் தீனை பார்த்தால்தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அல்லாஹ் இறக்கிய தீனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அந்த தீனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருல் குருனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலத்தில் சிறந்த காலம் எனது காலம், பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம். அப்ப சிறந்த காலம் என்று சொல்லப்பட்டதிலே யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் நமக்கு முன்னோடிகள். அவர்களை கொண்டுத்தான் இந்த தீனை அணுக வேண்டுமே தவிர அந்த காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள் ஏற்படுத்திய குழப்பங்களை கொண்டு சந்தேகங்களை கொண்டு நாம் மார்க்கத்தை அணுகினால் நேர்வழி பெற முடியாது. புரியுதுங்களா? அப்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த தௌஹீத் என்பதும் அப்படித்தான். தௌஹீத் என்பதும் அப்படித்தான். இந்த தௌஹீதை நாம் எங்கிருந்து படிக்க வேண்டும்? குர்ஆனிலிருந்து படிக்க வேண்டும், சுன்னாவிலிருந்து படிக்க வேண்டும், சஹாபாக்கள் தாபியீன்களுடைய கூற்றிலிருந்து படிக்க வேண்டும். தௌஹீத் என்ற ஒரு கான்செப்ட், அந்த தலைப்பு, அந்த விஷயத்தை அடிப்படையை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம அறிவுல போட்டு புகுத்து பார்த்தோம்னு சொன்னா குழப்பத்துக்கு மனுஷன் ஆளாயிடுவான். அப்படித்தான் அந்த காலத்திலும் ஆளானார்கள், இப்போதும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். சரியா? இப்ப உங்களுக்கு ஹதீசுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கம், ஏன்னா அது சொன்னாதான் உங்களுக்கு அடுத்த ஹதீஸ்ல ஏன் இவ்வளவு இமாம் புகாரி ஆழமா அழுத்தமா சொல்லிக்கிட்டே போறாங்கன்னு சொல்லி புரிய வருவோம். முதல்ல ஒரு வீட்டை சுத்தம் பண்றதா இருந்தா என்ன செய்யணும்? இப்போ ஒரு வீடு பூட்டி கிடக்குது, அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும்? அங்க போய் முதல்ல அதை கூட்டணும், அங்க இருக்கிற அழுத்து ஒட்டடைகளை தான் அழிச்சு சுத்தமா எடுத்ததுக்கு பிறகு அப்புறம் கழுகி விடணும், அப்புறம் சாமான எல்லாம் உள்ள கொண்டு வந்து இப்படித்தானே செய்யணும். அதாவது மொத்தமா சாமான எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணா என்ன ஆகும்? நல்ல சாமான சேர்ந்து குழம்பு போயிடும். சரிங்க, அல்லாஹுவை எதை கொண்டு நாம் அறிந்து கொண்டோம்? அல்லாஹுடைய தூதர்களை கொண்டு அறிந்து கொண்டோம். தூதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அறிந்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அதற்குரிய சான்றுகளை சொன்னார்கள். அந்த சான்றுகள் புரியும்படியாக இருந்தது. அதற்குண்டான ஆதாரங்களை அவர்கள் நிரூபித்தார்கள். நம்பிக்கை கொண்டோம். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறார் மூமின்களை பற்றி, இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், யா அல்லாஹ், ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளரை நாங்கள் செவிப்படுத்துவோம். ஒரு அழைப்பாளர் ஈமான் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்துத்தார். அப்ப நபி வராம அல்லாஹ்வை அறியவே முடியாது. புரியுதா இல்லையா? யாராவது ஒருத்தர் முழு அறிவை கொண்டே அல்லாஹ்வை விளங்கிக்கலாம்னு சொன்னா அந்த ஆலத்துக்கு முதல்ல உபயோகப்படும். இவர் அடுத்து வேற இன்னொன்னையும் சொல்ல போறாருன்னு புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்வாரு? அந்த அல்லாஹ்வுடைய ஆதாரங்களை நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு அடுத்து சொல்ல வர்றாரு. எப்படி? ஏன்னு சொன்னா, இப்ப வாங்க, அந்த ஹாரிஜியா முழச்சதுலான ஒரு குரூப் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க செஞ்ச வேலை இதாங்க. இறை தூதர்கள் தேவையே இல்லை, அது சும்மா அல்லாஹ்வுக்கு தான் அனுப்பணும். அறிவு ஒன்றே போதுமானது அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டு வந்தார்கள். இதுவே எவ்வளவு புறம்பாடா போயிருச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்றான், தூதர்களை நான் அனுப்பியதற்கே எனக்கு எதிராக மக்களுக்கு சாட்சி இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. நாளைக்கு மக்கள் வந்து ஒரு தூதர் அனுப்பினி சொல்லியிருக்க கூடாதா, உனது அத்தாட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போமே என்று அவர்கள் சொல்லாமல் இருப்பதற்காக. புரியுதுங்களா? அப்ப தூதர்கள் அல்லாஹ் அனுப்புனதே மக்கள் ஈமான் கொள்ளணும், அப்பதான் உங்களால ஈமான் கொள்ளவே முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிற. நீ தூதர் அனுப்பவே தேவையில்லை. அறிவுங்கிற பேர்ல எதை மறுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய வசனத்தையே மறுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்ப ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று என்ன? மனிதனுடைய ஹாஜத்துகள். சொல்லுங்க, மனிதனுடைய ஹாஜத்துகள், தர்மத்துகள். இப்ப ஒரு குழந்தை பிறக்குதுங்க. இப்ப ஒரு சாதாரண ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு நாய்க்கு குட்டி பிறகுது, ஒரு பூனைக்கு குட்டி பிறகுது. அந்த குட்டி பிறந்த உடனே அந்த குட்டி கொண்டு வந்துமா அப்படியே நவுந்து வந்து அம்மா பக்கத்துல வந்த உடனே அம்மாவுடைய மடியை தேடி மடியில பால் குடிக்குதா இல்லையா? அதுக்காக எங்கேயாவது போய் கிளாஸ் எடுத்துட்டு வருதா? நீ ஒரு பூனை குட்டி, நீ பிறந்திருக்கிறாய், நீ இப்போது அம்மாவிடத்திலே மடியிலே பால் குடிக்க வேண்டும் அப்படின்னு யாராவது கிளாஸ் எடுத்தீங்களா? அதுக்கு இது என்ன? இது என்னது? இது மனிதனுக்கும் இருக்கிறது, மிருகத்துக்கும் இருக்கிறது. இந்த ஹாஜத்தை சொல்லித்தரதுக்கு இறைத்துதற்கு தேவையில்லை. இது ஏன் அல்லாஹ் பித்ராலய அமைச்சிட்டான்? அதுக்கு பிறகு ஒண்ணு இருக்கு, இந்த ஹாஜத்துல ஹலால் எது ஹராம் எது, எப்படி செஞ்சா உனக்கு நன்மை, எப்படி செஞ்சா உனக்கு தீமைங்கிறது சொல்லித்தரதுக்கு தூதர்கள் தேவை. ஏன் சொன்னா, மனிதனை தவிர எந்த ஒரு உயிரினமும் பித்ராவை மாற்றிக்கொள்வது கிடையாது. மனிதனை தவிர, புரியுதோ இல்லையான்னு தெரியல, நான் பட்டு தலைக்கு மேல பேசிட்டு போறேன். மனிதனை தவிர எந்த ஒரு உயிரினமும் பித்ராவை மாற்றுவதே கிடையாது. எங்கேயாவது ஆடு போய் இன்னொரு ஆட்டை அடிச்சு சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்ப அது அதுக்குன்னு உள்ள உணவு எல்லாம் அறிவிச்சுட்டா அதெல்லாம் சாப்பிடும், அதுக்கு மேல எதையுமே அதை சாப்பிட. அது அதுக்குன்னு ஒரு வாழ்க்கையை எல்லாம் அறிவிச்சுட்டான், அதுக்கு மேல அதை எதையுமே அது செய்யாது. இந்த மனுஷர்களான அப்படி கிடையாது. அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு பைபிள் ஓடி போறாங்க, ஏற்கனவே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஜின்ன பத்தி ஒரு தலைப்பு பேசுங்க, தலைப்பு பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜின்கள் அப்படித்தான். சரிங்களா? இந்த மனிதன் இருக்கிறானே, இவனுக்கு ஃபித்ராவை அடைந்து கொள்வதற்குண்டான வழியும் தெரியும், அதுக்கு மாத்தமாகவும் சிந்திச்சு பார்ப்போம். அதுக்கு மாத்தமாகவும் இவன் சிந்திச்சு பார்ப்போம். புரியுதா? ஒன்று அப்ப ரெண்டாவது விஷயம் இருக்குது, மா பஅதல் மௌத், மா வரா அல் கைப், மௌத்துக்கு பின்னாடி உள்ளது, கைபுக்கு பின்னால் உள்ளது. அது என்ன? அல்லாஹ் அவனுடைய விருப்பம் எது, அவனுடைய வெறுப்பு எது, சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, அல்லாஹ் ஏன் படைத்தான், அல்லாஹ் அவருடைய சொர்க்கத்தை எப்படி அடைய முடியும், இதெல்லாம் என்ன, கைபிலே உள்ளது. இதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தா கண்டிப்பா என்ன வேணும், கண்டிப்பா என்ன வேணும், ஒரு ரசூல் வேணும், ஒரு வேதம் வேண்டும். சரியா, இல்ல தெரிஞ்சுக்க முடியுமா, முடியுமா, அப்ப ஒன்றிருக்கிறது ஹாஜத்து, அதுக்கு ஃபித்ராவா அல்லாஹ் அமைச்சிட்டான், அதுல குழப்பினாதான் பிரச்சனை, குழப்பாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இன்னொன்னு இருக்கிறது மா வவா அல் கைர், ஆகிரத்துடைய விஷயம், அதுக்கு கண்டிப்பா ரசூல் தேவை, வேதம் தேவை. சரியா, அப்ப இந்த முழக்கத்திலா ஹாரிஜியா என்ற அந்த குரூப்புகள் இருக்காங்கல்ல, இவங்க முதல் முதல்ல தௌஹீத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன சொன்னார்கள், தௌஹீத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி என்றால், நம்மளெல்லாம் பார்த்து, சஹாபாக்களுடைய மாணவர்களை எல்லாம் பார்த்து, அந்த தாபியங்கள் தபுஹ தாபியங்கள் எல்லாம் பார்த்து, நீங்க அல்லாஹ்க்கு ஷிர்க் செஞ்சிட்டீங்க. எப்படி ஒரு குரூப் சொல்லிருக்க இல்லையா, சூரியத்தை நம்பினா ஷிர்கா, எப்படி சூரியத்தை நம்ப, எப்படி மக்களுக்கு கொண்டு போகிறார்கள் பாருங்கள் வார்த்தையை. சூனியத்தை ஏற்றுக்கொள்வது, சூனியத்தை நம்பிக்கை கொள்வது, ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறது. இபிலீசை ஏற்றுக்கொள்வது, இபிலீசை நம்பிக்கை கொள்வது இருக்கா இல்லையா. இபிலீசை ஏற்றுக்கொள்வது இபிலீசை நம்புறதாகுமா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் உங்கள்கிட்ட, இபிலீசை நீங்க ஏத்துக்கலன்னா முஸ்லீம் ஆக முடியுமா? ஏற்றுக்கொள்வது ஜிப்ரீலை ஜிப்ரீலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா இல்லையா? நீ இபிலீஸ் அல்லாஹ்வை ஈமான் கொண்டாதான் ஷிர்க்கு. அல்லாஹ்வுடைய தாக்கத்து இபிலீஸுக்கு இருக்குன்னு சொன்னா அது இபிலீஸ் வழிபாடாது. அப்ப ஷிர்க்கை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, ஷிர்க்கை நம்பிக்கை கொள்வது என்பது வேறு. ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லாம பாருங்க, மூணு பேர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அதுல பாருங்க, முக்மினும் பிஸ்ஸஹரின், சிஹரை நம்பிக்கை கொண்டவர் அப்படிங்கிற வார்த்தை வருது. முதல்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் பலவீனமானது. ஊர்வலத்துக்காரங்க சரியான ஹதீஸ் சொன்னாலே அந்த சரியான ஹதீஸையே பலவீனமாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாரும் பலவீனமானதுன்னு சொன்ன ஹதீஸ அவங்களுக்கு தோல் வந்தவங்க கொண்டு வருவாங்க. முன்னாடி நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு, மனைச்சியை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், பலவீனமான ஹதீஸை கொண்டு வருவார்கள். சரி, அப்படி அந்த ஹதீஸ் பலவீனமானது, அதற்கு பிறகு அந்த இடத்துல முஃமின் என்று வார்த்தை இருக்கிறது, முக்கிர் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஈமான் என்பதற்கு நீங்கள் அர்த்தம் என்ன, இருக்கிறான், ஏற்றுக்கொள்வது, புரியுதுங்களா? அந்த மன்னிக்கணும், அந்த இடத்துல முஃமின் என்ற வார்த்தை இருக்கிறது, முசத்திக் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு என்று நம்புவதைப் போல அந்த சூனியத்துக்கு தனிப்பட்ட சக்தி இருக்கிறது இப்லீஸை கொண்டு, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியத்தால் செய்ய முடியும் என்று நம்புறோம். அதுதான் அங்க சொல்லப்படுகிறதே தவிர, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் உள்ள ஒன்று சூனியம் என்று ஏற்றுக்கொள்வதை பற்றி அங்கே சொல்லப்படவில்லை. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த தௌஹீதுங்கிற பேரை அவர்கள் எடுத்துக்கொண்டு சஹாபாக்களை தாபியங்களை தபுஹ தாபியங்களை எல்லாம், நீங்கள் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விட்டீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்கள் தான் ஒரிஜினல் தௌஹீத், எங்களுக்கு மட்டும்தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்னமோ தெரியல, அந்த காலத்துல இருந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அப்ப நீங்க எங்க இவங்க பாடம் படிச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. என்னப்பா பிரச்சனை, கேட்க ஆர்வமா இருக்கிறீங்க நீங்கெல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இப்ப பாருங்க, நம்ம அல்லாஹ்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு பிஸ்மில்லா சொல்றோம். அப்ப பிஸ்மில்லா ஓதும்போது எப்படி சொல்றோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்னு சொல்லும்போது எதை சொல்றோம்? ரஹ்மான் வருது. அப்புறம் என்ன வருது? ரஹீம் வருது. அப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ள போகும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், திரும்ப ரஹ்மான ரஹீம், மாலிகி யௌமித்தீன் வருதா? அந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க திறந்து படிக்கும் போது சமீ, நன்கு கேட்கக்கூடியவன், பசீர், நன்கு பார்க்கக்கூடியவன், ஹாலிக், படைப்பாளன், முஹீ, உயிர்ப்பிக்கக்கூடியவன், முமீத், மரணத்தை கொடுக்கக்கூடியவன், நாடியதை செய்யக்கூடியவன், ஆற்றல் உள்ளவன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் சொல்லப்படுதுல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் நம்புறது ஷிர்க்குன்றாங்க. இதெல்லாம் நீங்க அல்லாஹ்வை மட்டும் ஏத்துக்கிட்டா தாங்க மூமினு. குர்ஆன்ல அல்லாஹ் ரஹ்மான்னு சொன்னானப்பா, அல்லாஹ் ரஹீம்னு சொல்றானப்பா. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போதிக்கும் பொழுது, சஹாபாக்கள் இதை போதிக்கும் போது அப்படித்தானே போதிச்சாங்க. எதுவுமே அதுக்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை சொல்லலையே அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லலாம், நம்மளா புரிஞ்சுக்கணும். இப்படி இன்னைக்கு அதே வார்த்தை பாருங்க, அப்படியே பேட்டனா ஒத்து வருது பாருங்க. செருப்புக்கு மேல செருப்பு வச்ச மாதிரி, காலுக்கு மேல கால் வச்ச மாதிரி அப்படியே ஒத்து வருது பாருங்க. நம்மளா புரிஞ்சுக்கணுமா? எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? எல்லாம் சரிங்க. இப்ப நீங்க அல்லாஹ் ரஹ்மான் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? புரியுதா? எப்படி உள்ள போறாங்க பாருங்க, லாஜிக் என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன், கருணையாளன். சரிங்க, கருணையாளன் எப்படி அவங்கள நீ சொல்லுவீங்க? யாரு மேலையாவது கருணை செஞ்சாதான சொல்ல முடியும். இவரை நீங்க கொடையாளின்னு சொல்றீங்க. உங்க பேரு தான் ஃபர்தான் பாய். ஃபர்தான் பாய் கொடையாளின்னு சொன்னதா இருந்தா, இப்ப இவரை கொடையாளின்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? இவரு கொலை கொடுத்திருக்கிறத யாராவது பார்த்திருக்கணும். அப்ப அவங்க ஒரு கொலை கொடுக்கப்பட்டவர் அல்லது இரக்கம் காட்டப்பட்டவர். இப்ப ஒரு 36 வயசான ஒரு பாட்டியோ ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு 10 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க, இவர் இறக்கம் உள்ளவருங்க, எப்ப சொல்றீங்க? அவர் அதை செஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க சொல்றீங்க. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. இருந்தாலும் மேக்சிமம் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன். அப்ப அங்க அந்த இறக்கத்தின் ஒரு செயல் நடக்காம அவரை இறக்கத்தாலையும் யாரும் சொல்றமா? அது நடந்ததுக்கு பிறகு அவரை இறக்கத்தாலையுமோ, கொடை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, தர்மம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு கொடையாளி, தர்மகத்தா, வல்லல் அப்படின்னு சொல்லுவோம். கோபக்காரர், கோபம் பண்ண ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கணும், இவரா கோபக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு இருக்கும் பொழுது, இவர் எதையுமே செய்யறது இருக்கும்போது அது சொன்னா சரி வருவாரு? சரி வர. அப்ப அல்லாஹ்வுத்தாலா படைப்புகளுக்கு முந்தி தானே, இது நான் அவங்க சொல்ற லாஜிக்க சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வுத்தாலா படைப்புகளுக்கு முந்தி தானே, அவன் மட்டும் தானே தனியா இருந்தா, படைப்புகளே இல்லை இல்ல, படைப்புகளே இல்லை இல்ல. ரஹ்மான் ரஹீம்ங்கிற பேர்லாம் எப்ப வந்துச்சு? படைப்புகள் வந்ததுக்கு பிறகுதானே வந்துச்சு. அவ படைப்புகளுக்கூட ஒப்பிட்டு சேர்த்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை நீங்க ரஹ்மான்னு சொல்லணும். தனியா அல்லாஹ்வை நீங்க ரஹ்மான்னு சொல்லிட்டீங்கன்னா அல்லாஹ் ஷிர்க் செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் ஷிர்க் வச்சுட்டீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப படைப்புகளே இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் 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 மட்டும்தான் இருந்தா அப்ப ரஹ்மானா கிடையாது? அல்லாஹ் வெறும் அல்லாஹ்வா தான் இருந்தா ரஹ்மானா கிடையாது? இல்ல நீங்க அல்லாஹ் அப்பயும் ரஹ்மான ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப அல்லாஹோட சேர்ந்து எதுவும் படைப்பு இருந்துச்சோ, அப்ப அதுக்கு அல்லாஹ் கருணை காட்டினானோ, அதனால அல்லாஹ்க்கு ரஹ்மான் பேர் வந்துச்சுன்னு அர்த்தமா போயிடும். அப்ப அல்லாஹ் அந்த படைப்பு ஆரம்பத்திலிருந்து இருக்கிற மாதிரி வந்துடும். அப்ப அல்லாஹ் முந்தியவன், அவனுக்கு முந்தி எதுவுமே கிடையாதுங்கிற அர்த்தம் பார்த்துக்க அர்த்தம் கிடையாது அப்படின்னு குர்ஆனுக்கே லாஜிக் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்கீங்களா அவனுக்கு? அப்ப அல்லாஹ் அறிந்து அறிந்து அறியக்கூடியவன் சொன்னா அறியப்படக்கூடிய ஏதாவது இருக்கணும்ல, அப்பதான் அறிந்தவன் அர்த்தம் வரும். எதுவுமே இல்லாம அறிந்தவன் சொன்னா எப்படி அது? அப்ப அறியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு பிறகுதானே வந்துச்சு, படைப்புன்னு நிகழ்ந்ததுக்கு பிறகுதானே வந்துச்சு. அதனால அல்லாஹ் நீங்க அறியக்கூடியவன் சொன்னீங்கன்னா சிரிக்க வச்சிருவீங்க. அந்த படைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது படைப்புகளை அல்லாஹ் அறிகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் அறிகிறார். அவ்வளவுதான், அல்லாஹ் தனியா அல்லாஹ் அறிந்தவன்னு சொன்னா சிர்காய் போயிடும். போட்டு குழப்பி கடைசியில இதெல்லாம் தௌஹீத்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கெல்லாம் அல்லாஹ் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அழகிய பேர்களை பண்புகளை ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிர்க்கு செஞ்சு விட்டீங்க. சரிங்க, இப்ப வாங்க, இந்த பிரச்சனை இவர்களுக்கு எங்கிருந்து ஏற்பட்டுச்சு ஷார்ட்டா புரிஞ்சுப்போம். அறிவை கொண்டு, இந்த அறிவை கொண்டு எப்படி சிந்திச்சாங்க, அறிவை கொண்டு அல்லாஹ் படைப்புகளுக்கு ஒப்பாக்கி சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஒரு பேரவராக இருந்தா அங்க ஒரு நிகழ்வு இருக்கணும், சரியா? ஒரு ஆச்சாரியம் சொல்றதா இருந்தா அவர் ஏதாவது ஆச்சாரிய வேலையை பார்த்திருக்கணும். ஒரு பெயிண்டர் சொன்னா ஒரு பெயிண்டர் வேலையை பார்த்திருக்கணும், புரியுதா? அப்ப மனிதர்களை கொண்டு அல்லாஹ் இடம் போட்ட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு அப்படிதான் செய்யறாங்க. தௌஹீதுங்கிற பேர்ல அல்லாஹ் அரசிலிருந்து இறங்குறான்னு சொன்னா அப்ப அரசு கதையை பிடிச்சிருந்தா அர்த்தம். இப்ப நீங்க மாடியில இருந்து கீழே இறங்குறீங்கன்னா மாடியில நீங்க இல்லைன்னு அர்த்தம். எப்படி பார்த்து சேர் ஒத்துதான் ஏறாங்க. விளையாட்டுக்கு சொல்லல, அவங்க சொல்றது அப்படியே வார்த்தமாகாம உங்களுக்கு சொல்றேன். ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்ற ஹதீஸ் புதுசில் அல்லாஹ் சொல்றான், நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் அரசிலிருந்து இறங்குறான் சொல்றாங்க. இவர்களுடைய கடைசி மூன்றுல கடைசி பகுதியில இறங்குறாங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய கூற்றாக ரசூலுடைய கூற்றாக உரிமை இல்லாம ஏற்றுக்கிட்டா உனக்கு ஈமான்ல எந்த பிரச்சனையும் வராது. நீ அல்லாஹ்வை கொண்டு போய் இப்ப மனிதர்களோட சம்பந்தப்படுத்தினீங்கன்னு சொன்னா அப்ப என்ன கேட்கிற ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. உலகத்துல எங்கேயாவது மூணு ஒரு பகுதி இருந்துட்டுதான் இருக்கும் உலகம் சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அல்லாஹ் அரசியலேயே இல்லையா மொத்தமா கீழே வந்துட்டானா, அல்ல எப்போதும் முதல்மானத்துல தான் இருக்கிறானா? அப்ப இந்த காலத்திற்கு உட்பட்டது படைப்புகளா அல்லது இந்த படைப்புகளை படைத்த அல்லாஹ்வா? இந்த காலம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. சூரியன் சந்திரனுடைய இரவு பகல் என்பது இதற்கு முன்னால் கிடையாது, அல்லாஹ் படைத்தது. இது யாருக்கு? இந்த துன்யாவில் வாழக்கூடிய நமக்கு, சரியா இல்லையா? இதற்கு அப்பால் உள்ளவங்களுக்கு காலம் இருக்குதா? காலம் அப்ப அல்லாஹ் காலத்துல கொண்டு வந்து புகுத்தினாங்க ஒரு தப்பு. இரண்டாவது தப்பு என்ன? அல்லாஹ் இறங்குவது என்பதை மனிதன் இறங்குவதை கொண்டு ஒப்பிட்டார்கள். எனவேதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்தா கிரவுண்ட் ஃபுளோர்ல இல்ல, கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இல்ல. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் முதல் வானத்துல இருக்கிறான்னு சொன்னா அரசுல இல்ல, அப்ப அரசுல வேற யார் வந்தா? இப்படியே கேட்கிறாங்க. இன்னும் மோசமான கேள்வி கேட்கிறாங்க, புரியுதுங்களா? இப்ப அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில அப்படியே மேட்சாவது பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க அல்லாஹ் ரஹ்மான்னு எதை அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொன்னானோ எப்படிப்பட்ட சிபத்துகளை, அந்த சிபத்துகளை ஏற்றுக்கொண்டால் சிறுக் என்று சொன்னார்கள். இவர்களும் இன்று நம்ம இப்படித்தான் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் அரசுல இருக்காங்கிறத நிராகரிச்சவங்களாகிறீங்கன்னு சொல்லி, புரியுதா? அப்ப அடிப்படை என்ன? அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிடாதே. அவனை போன்று எதுவும் இல்லை. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு நீ உதாரணங்களை விளக்கங்களை கொடுக்காதே. அவனுக்கு நிகராக சமமாக எதுவும் இல்லை. புரிஞ்சு? அப்ப அல்லாஹ்வுடைய சிபத்து வேற, மனிதனுக்கு படைக்கப்பட்ட படைப்புடைய சிபத்து வேற. அப்ப அல்லாஹ் மர்ஹூம், கருணை காட்டப்படக்கூடிய ஒரு பொருள் இல்லாமல் இருந்த போதும் அவன் ரஹ்மானாக இருந்தான். மஹ்லூக், படைக்கப்பட்ட ஒரு பொருள் இல்லாமல் இருந்த போதும் அவன் ஹாலிக்காக இருந்தான். அறியப்படக்கூடிய ஒன்று இல்லாமல் இருந்த போதும் அவன் அலீமாக இருந்தான். மனிதர்களுக்கு தான் இது தேவை. இது தேவை. ஒரு செயல் இருந்தால்தான் ஒரு சிபத்து வரும். இது படைப்புகளாகிய நம்முடைய தன்மையை தவிர இந்த தன்மையை அல்லாஹ்வுக்கு நீங்க சேர்க்காதீங்க. இப்ப இந்த தௌஹீத் என்பதுல இந்த முஹத்தித்துனாக்கள் செஞ்ச விளையாட்டு இந்த விளையாட்டுங்க. செய்துட்டு குரான்ல வரக்கூடிய அல்லாஹ்வுடைய சிஃபத்தை யார் ஏற்றுக்கிட்டாலும் சரி அவர்களை முஷ்ரிக் என்று சொல்வதற்கு அவர்கள் தயங்கவே இல்லை. புரியுதா? இரண்டாவது ஜஹ்மியா என்ற இந்த கூட்டம். இந்த ஜஹ்மியா என்ற கூட்டம் என்ன செய்தார்கள்? அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மாற்று அர்த்தங்களை சொன்னார்கள், அதற்கு மாற்று அர்த்தங்களை திரித்தார்கள் அந்த வார்த்தைகளை. அதுபோன்று ஈமானை தனியாகவும் அமலை தனியாகவும் பிரித்தார்கள். ஈமானை தனியாகவும் அமலை தனியாகவும் பிரித்தார்கள். பிறகு அந்த ஈமானுடைய விஷயத்திலும் குர்ஆன் ஹதீஸில் என்ன ஒரு ஈமான் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஈமானை விட்டுவிட்டு இவர்களாக புதிய ஒரு தத்துவங்களை கொண்டு வந்தார்கள். புரியுதா? அப்ப இந்த ஜஹ்மியாவை பத்தி இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரும் இன்ஷால்லாஹ் அடிக்கடி சொல்லுவோம். அப்ப இந்த இரண்டு கூட்டத்தார்களுக்கும் மறுப்பு சொல்வதற்காகத்தான் இங்க இமாம் புகாரி கிதாபு தௌஹீத் வ ரத் அல் ஜஹ்மியா என்ற பாடத்தை அமைக்கிறார்கள். சொல்லுது புரியுதுங்களா? இப்ப இன்ஷால்லாஹ் நம்ம ஒரு ஹதீஸ முதல்ல படிப்போம். நாங்கள் அப்படியே கல்வி 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 அப்படியே வெளிரங்க கல்விகளை தாண்டி உள்ரங்க கல்விக்குள்ள குதிச்சு அதுல அப்படியே கடல்ல மூழ்கி ஆன்மீகத்தின் கரை கண்டவர்கள். நாங்க நேரம் அர்ச்சிக்க போயிட்டு இங்க உட்காந்துட்டு அசைப்போம். எப்படி? யார் அந்த கூட்டம்? சூஃபிகள். இப்பேரெல்லாம் உங்களுக்கு நாங்கெல்லாம் ஆன்மீகவாதி ஞானவான்கள். யாரு ஞானவான்? அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய சரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஞானவானா? அதை குழப்பறவங்க ஞானவானா? இப்ப பாருங்க இவங்க என்ன தௌஹீதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. நீங்க எல்லாம் குல்வல்லாஹு அஹத் சூராக்கு என்ன அர்த்தம் கேட்டிருப்பீங்க. இப்ப இவங்க சொல்ற அர்த்தத்தை பாருங்க. குல்ஹுவல்லாஹு அஹத் சொல்லுங்கள் நபியே அல்லாஹ் ஒருவன் புரிஞ்சுங்க. இதுல எவ்வளவு தெளிவா இருக்குங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னு கேட்டா அதாங்க முடிஞ்சு எல்லாமே அல்லாதான். அதாங்க முடிஞ்சிச்சு எல்லாமே அல்லாதான். என்ன அர்த்தம்? நானும் அல்ல நீவல்லாம் மனாதல்லாம் இல்லல்லா. இந்த பிரபஞ்சத்தில் அல்லாவற்ற எதுவுமே கிடையாது, எல்லாமே அல்லாதான். காசுகளுடைய கூட்டு இருக்கா இல்லையா? தூணிலும் இருப்பான், திருப்பிடம் இருப்பான், எல்லாருக்குள்ளாரையும் அல்லா இருக்கான். தப்பு செஞ்சாலும் சொல்வதற்கு எப்படித்தான் துணிந்தார்களோ. சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு அடிப்படை ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு மனிதனுடைய அறிவு கூட வெறுக்கக்கூடிய அவருடைய அந்த சிந்தனைகள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆன்மீகம் என்றும் ஞானம் என்றும் சொல்வதற்கு இவர்கள் எப்படித்தான் துணிந்தார்களோ. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு மன இச்சை காரணம். அமல்களுடைய விஷயத்திலும் வேறு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுடைய விஷயத்திலையும் இப்ப அதுக்கு குறிப்பா நம்ம சொல்றதா இருந்தா ஒரு சில உதாரணங்களை சொன்னா உங்களுக்கு புரியும். முடிச்சிருவோம் என்ன. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன்ல பேசும் பொழுது அவன் கூறுகிறான் ஒரு காலம் எடுத்து வச்சு இப்படி வர்றானா?
ஏண்டா இவ்வளவு அறிவாளியா பேசுறீங்களே, இந்த வருகிறாங்கிற ஒரு வார்த்தை கவனிங்க, வருகிறாங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கப்படுபவர்களை கவனித்து வித்தியாசம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருதா இல்லையா? உண்மையான அறிவை கொண்டு சிந்திச்சா முரண்பாடு வராது, கிறுக்குத்தனமான குருட்டு அறிவை கொண்டு சிந்திச்சாதான் முரண்பாடு வரும். இப்ப வர்றது என்ற அந்த வார்த்தைய மனிதன் நடக்கிறத வச்சு மட்டும் ஏன் பாக்குற? வர்றதுங்கிறது படைப்புகள்லயே அது யாருக்கெல்லாம் சம்பந்தப்படுதோ அவர்கள் அதோடு சேரும் பொழுது வித்தியாசப்பட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த வர்றதுங்கிற வார்த்தை அல்லாவோடு சேரும் போது ஏன் அதை படைப்புகளுடைய தேவை கொண்டு சிந்திக்கிறாய்? அப்ப வர்றது என்பது அல்லாவுடைய வர்றது வேறு, மனிதன் வர்றது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்க அல்லாவுடைய முகத்தை நீங்க பாப்பீங்க, அல்லாவுடைய முகம் நிலையான முகம்னு ஏத்துக்க முகமா அப்படியா? அந்த முகம் எப்படி இருக்கும்? எதுக்கு நீ போற நீ இது தேவையா உனக்கு? அல்லாஹ் சொல்கிறான் கை என்று, அல்லாஹ் சொல்கிறான் கால் என்று, அல்லாஹ் சொல்கிறான் கெண்டைக்கால் என்று, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றது அவனுடைய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப படைப்புகளே சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காலா? இப்ப நாற்காலிக்கு கால் இருக்கா இல்லையா? என்ன கால் இருக்குங்கிறீங்க விரல காலம் கேட்டா என்ன? கேமரா ஸ்டாண்டுக்கு கால் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்னென்ன கால் இருந்தா இங்க ஓடுது இதுல, அதுல அந்த காலில் எங்கிட்டு முடிய காணாம், அந்த காலில் எங்க சதைய காணாம், இப்படி கேட்டா ஒருத்தன ஊங்க இஷ்யூல குடுப்பீங்க. சிந்திச்சு பாருங்க. அப்ப ஒரு வார்த்தை எங்கெங்க யார் யாருக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அது கருத்து மாறிக்கொண்டே வருகிறதா இல்லையா? அப்ப ரப்புக்கு பயன்படுத்தப்படும் போது அதனுடைய அர்த்தம் வேற, அதனுடைய கருத்து வேற. அங்கே அந்த கருத்தை அறிந்தது அல்லாஹ் அறிந்தவன். நம்ம அதுக்கு விளங்க சொல்லலாமா? நம்ம ஈமான் கொள்ள வேண்டியதுதான். அப்ப அல்லாவுக்கு அவனுக்கு தகுதியான கால் இருக்கிறது, அல்லாவுக்கு அவனுக்கு தகுதியான முகம் இருக்கிறது, அல்லாவுக்கு அவனுக்கு தகுதியான கை இருக்கிறது, அல்லாவிற்கு அவனுக்கு தகுதியான கண் இருக்கிறது. அதை துன்யாவில் நம்ம பார்க்க முடியாது, அறிய முடியாது, ஒப்பிட முடியாது, அதை மாற்றக்கூடாது. முடிஞ்சு போச்சு. ஈமான் சலாமத்தா இருக்கு, ஈமான் சலாமத்தா இருக்கு. மாஷாஅல்லாஹ். எப்ப இந்த குழப்பத்தை கொண்டு வர்றாங்களோ அப்பதான் மனுஷனுக்கு குழம்புது. அது வரைக்கும் சித்ரா தெளிவா இருக்குது. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த அளவுக்கு குழப்பங்களை ஈமானிலே ஏற்படுத்தி மக்களை வழிகெடுத்தார்கள். அந்த சிந்தனையிலிருந்து மக்களை வழி நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கடைசி பாடமா இதை ஆக்குனாங்க. இதுல இந்த ரெண்டு விதமான குரூப்பினுடைய அந்த வாளுங்க இன்னைக்கு வரைக்கும் மிஞ்சி இருக்கிறாங்க. இந்த வாளுங்க சொன்னோம்ல, அந்த அறிவை கொண்டு குதக்கம் பண்ணவங்களும் சரி, அதே போல மன இச்சையை கொண்டு குதக்கம் பண்ணக்கூடிய அந்த ஜஹ்மியா உறுப்பும் மக்களுக்கு மத்தியில பல விதங்களில் பரவி இருப்பதை பார்க்கிறோம். இப்ப ரொம்ப பேர் முஸ்லீம்கள்ட்ட போய் அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டா நம்ம அரசியல் இருக்கான்னு சொன்னா நம்ம பண்ணுவோம். எங்க சொல்லணும் அவங்க? எங்கையும் இருக்கிறான், தூண்டிலும் இருப்பான், திரும்பிலும் இருக்கான். ராமாயணத்துல வந்து சொல்லணும் அஸ்தஃக்ஃபிருல்லாஹ் அஸ்தஃக்ஃபிருல்லாஹ். யோசித்து பாருங்கள். அப்ப இந்த விஷயத்தை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த குரூப்பும் இன்றைக்கு இருக்கிறாங்க, அந்த மாதிரி சிந்தனைகளை தவறாக அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹதீஸை இன்ஷால்லாஹ் நம்ம படிச்சுட்டு முடிச்சிருவோம். கவனமா கேளுங்க. இந்த முதல் ஹதீஸை அதாவது முஆத் இப்னு ஜபல் மன்னிக்கணும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை அனுப்பினார்கள். எங்கே அனுப்பினார்கள்? யமன் நாட்டுக்கு, யமன் மக்களுக்கு அனுப்பிய போது சொன்னார்கள், முஆத் நீங்கள் வேதக்காரர்களில் ஒரு கூட்டத்தை சந்திக்க போகிறீர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் செல்கிறீர்கள், எனவே நீங்கள் அவர்களை அழைப்பதில் முதல் விஷயமாக அவர்கள் அல்லாஹுவை ஒருவனாக அகதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயம் இருக்கட்டும். தௌஹீதை அவர்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் சொல்லுங்கள், அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது ஃபரத் அலைஹிம் கம்ஸ ஸலவாத்தின் ஃபி யௌமிஹிம் வ லைலத்திஹிம், அவர்களுடைய பகலிலும் இரவிலும் ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான். அவர்கள் தொழுதும் விட்டால் பிறகு அறிவியுங்கள் அவர்களுக்கு அல்ல அவருடைய செல்வத்துடைய ஜகாத்தை அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். அந்த ஜகாத் தூஹது மின் கனியஹும் அவருடைய செல்வந்தரிடமிருந்து எடுக்கப்பட்டு ஃபதுரது அலா ஃபகீரிஹும் அவர்களுடைய ஏழைகளுக்கு திரும்ப கொடுக்கப்படும். இதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டால் ஏற்றுக்கொண்டால் நீ அவர்களிடம் அவர்களிடத்திலிருந்து அவர்கள் கொடுக்கின்ற ஜகாத்தை ஏற்றுக்கொள். அவர்களை நீ முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள். அவர்களுடைய செல்வங்களில் உயர்ந்த செல்வங்களை நீ பறிக்க முயற்சிக்காதே. ஜகாத் வாங்கும் போது நடுத்தரமான பொருளை நீ வாங்கு. அப்ப ஹதீஸுடைய அர்த்தத்தை நம்ம படிச்சிட்டோம். இந்த கிதாபு தௌஹீத் அதே போல ரத் அலல் ஜஹ்மியா என்ற பாடத்துக்குண்டான முன்னுரையை படிச்சோம். அந்த இந்த பாடத்தை இமாம் புகாரி அமைப்பதற்குண்டான காரணம் என்ன, அதனுடைய தேவை என்ன என்ற விளக்கங்களை தெரிந்து கொண்டோம். அதை இன்றைக்கு நம்ம ஏன் படிக்கணுங்கிற அந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப அடுத்து இனி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்ல போகக்கூடிய ஹதீஸுகளை படிச்சு அதுல எப்படி எப்படி தௌஹீதுடைய விஷயங்களை ஈமானுடைய விஷயங்களை சொல்ல போறாங்க நம்ம படிக்கும் பொழுது. இன்றைக்கு முதல் ஹதீஸ நம்ம படிச்சோம். இந்த ஹதீஸ்ல இன்ஷா அல்லாஹ் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. அடுத்த அமர்வுடன் பேசுவோம். இந்த பாடத்திலிருந்து தௌஹீதை இமாம் புகாரி எப்படி போதிக்கிறார்கள் என்ற விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல பார்ப்போம். வருதா இல்லையா வார்த்தை வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.